திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து, சமயத்து எழுந்த அவத்தை ஈரைந்துள, சமயத்து எழுந்த ராசி ஈரார்உள, சமயத்து எழுந்த சரீரம் ஆரட்டுள, சமயத்து எழுந்த சதாசிவம் தானே என்று சொல்கிறார். நமக்கு சதாசிவம் மூர்த்தியால், அவருடைய அனுக்கிரகத்தால் எதெல்லாம் அனுபவப்படும் என்று உரைக்கின்றார். அதாவது, நிறைய ஒரு சமயங்கள்லாம் ஒரு காலத்துல தோன்றி இருக்கிறது என்று நமக்கு சொல்லிட்டு, அதற்கெல்லாம் அவத்தைகளும் இருக்கின்றன. அதாவது, அவத்தை என்று சொன்னால் நிலை என்று பொருள். ஆன்மா வந்து அந்தந்த இடங்கள்ல காரியப்படும் கருவி கர்ணங்களோட அந்த சாக்கரம் முதல் துரியாதீதம் வரைக்கும், அடுத்து துரியம் முதல் சாக்கரம் வரைக்கும் இல்லையா, முதல்ல வந்து மேலால் அவத்தை, அடுத்து கீழால் அவத்தை, ஆக அதைத்தான் அவ்வாறு ஐந்தும் ஆக ஈரைந்துள என்று சொல்லுகிறார். இது ஐந்து அது ஐந்து மொத்தம் ஈரஞ்சு 10 இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் சமயத்து எழுந்த ராசி ஈரார் உள அப்படின்னு சொல்றாரு. அது என்னது? ஈராறு 12 ராசிகள், மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள். சரி, உடல் 6 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அயன் அரி அரண் மகேஸ்வரன் சதாசிவன் சக்தி, இது எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சூரியன் சந்திரன் இயமானன் கூடவே பஞ்சபூதங்கள், அதான் இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றும் ஆகின்னு சொல்வார் இல்லையா, அது போல அதெல்லாம் அட்டமூர்த்தி வடிவே நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக, நடுவு கிழக்கு தெற்கு தர மேற்கு நடுவு படிக நற்குங்கும வண்ணம் அடைவுள அஞ்சனம் செவரத்தம்பால் அடியேர் கருளிய முகமிவை அஞ்சே என்று பணிகின்றார். சதாசிவமூர்த்திக்கு எத்தனை திருமுகங்கள்? 5. ஈசான முகம், தற்புருஷ முகம், அகோர முகம், வாமதேவ முகம், சத்யஜாத முகம் என்று. இதுல ஒரு ஒரு பாட்டிலையும் நடு கிழக்கு தெற்கு வடக்கு அதை நோக்கி இல்லையா, அந்த அதை நோக்கி இது அடியேற்கு சிவம் உணர்த்திய திருமுகங்கள்னு சொல்றாரு. அப்ப அது 5 முகங்கள் இருக்கின்றன. அதுல நடுவுல உள்ள முகம் வந்து ஈசானம். இது வெண் பளிங்கு நிறத்துல இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல், கவனிச்சுக்கிடணும். அடுத்து கிழக்க நோக்கிய முகம் வந்து தத்புருஷம், அது நல்ல குங்குமம் போல செந்நிறமா இருக்கும். தெற்கு நோக்கிய முகம் அது அகோரம், அது வந்து இந்த மை போன்ற கருமை நிறம் உடையது. அடுத்து வடக்கு நோக்கியது வாமதேவ முகம், அது செம்பரத்தம் பூவ மாதிரி செந்நிறமாக இருக்கும். மேல் நோக்கிய முகம் வந்து சத்யஜாத முகம், அது பால் போல வெண்ணிறமாக இருக்கும் என்று நமக்கு அழகாக தான் நேரிலே கண்டதை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். அதன் பின்பாக சக்தி தராதல மண்டம் சதாசிவ சக்தி சிவமிக்க தாவர சங்கமம் சக்தி உருவம் அருவம் சதாசிவம் சக்தி சிவ தத்துவ 36 என்று சொல்லுகிறார். இந்த சிவசக்தி தான் பூமி. சதாசிவம் வந்து பூமியை உள்ளடக்கி நிற்கக்கூடிய அண்ட கோழகை. சக்தி வந்து மிக்க நிலையியல் பொருள். சிவம் வந்து மிக்க இயங்கியல் பொருள். சக்திக்கு உருவருக்கு சுவாமி அருவாக இருக்கிறார். ஆக சக்தியும் சிவமோ தத்துவம் 36 ஆகும் என்று நமக்கு அதுல எடுத்து காட்டியிருக்கின்றார். தாவரம் சங்கமம் என்ற சொற்கள் நம்ம கொஞ்சம் அடிக்கடி சிந்திக்கிறோம். தாவரம் என்பது சிவலிங்கத்தையும் சங்கமம் என்பது அடியார்களையும் குறிக்கிறது. தாபரம் வந்து நிலையியல் பொருள் அப்படியேதான் இருக்கும். ஆனால் சங்கமம் அது வந்து இயங்கியல் பொருள் அப்படிங்கறத பாத்துக்கிடணும். அப்ப இதெல்லாம் பார்த்தா சிவமா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அது எதனால் என்றால் அதற்குள் சிவம் இருக்கும், ஆகையால் அங்ஞானம் காண வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தத்துவமாவது அருவம் சராச்சரம், தத்துவமாவது உருவம் சுகோதயம், தத்துவமாவது எல்லாம் சகலமுமாய் நிற்கும், தத்துவமாகும் சதாசிவன் தானே என்று சொல்லுகின்றார். எல்லா இந்த தத்துவங்களே என்னவெல்லாமாக நமக்கு இருக்கின்றது என்று சொல்லுகிறார். அப்போ தத்துவம் எப்படி இருக்குன்னா அருவம் கண்ணுக்கு புலப்படாமல் அருவமாக இருக்கிறது, அதே சமயம் சராச்சரங்களா அது விரிந்து இருக்குது, அப்ப உருவம். அப்படி அது உருவமா விரிஞ்சி இருக்கும் போது சுகோதயம் நமக்கு வந்து சுகத்தை விளக்கமாக இருக்கும். அப்புறம் இந்த தத்துவங்களே, இந்த தத்துவங்களே எல்லாமாகவும் நிற்கும், கடைசியில தத்துவமாகும் சதாசிவம் தானேன்னு சொல்லிட்டார். அத தத்துவங்கிறது சதாசிவம் என்று நமக்கு இதுல எடுத்து காட்டியிருக்கின்றார். சரி, தத்துவம் வந்து பொருள் தன்மையான போது அருவமா இருக்கும், பொருளாக இருக்கும் போது சராச்சர உருவமா இருக்கும், அதாவது சுகத்தோட தோற்றமாய் விளங்கும், அதுவே சகலமாய நிற்கும், சகல மலமாயா கன்மரூபமான வடிவு சகலத்துல, அதான் அனைத்தும் என்றும் நமக்கு சொல்லுகிறார். அதன் பின்பாக கூறுமின் அருமையான ஒரு பாடல், கூறுமின் நூறு சதாசிவன் எம்மிரை வேறோர் உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும், ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மோடு மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே என்று சொல்லுகிறார். ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திரு ஐந்தெழுத்தை நூறு முறை ஜெபிங்க, அங்கெல்லாம் ஜெபித்தால் சிறப்பு என்று சொல்லுகிறார். இப்ப சதாசிவ மூர்த்தி தான் என்னுடைய இறை என்பதை நூறு முறை, நூறுங்கிறது அளவே இல்லாத ஒரு எண்ணுப்பை, எத்தனை தடவை வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி சொல்றதத்தான் அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜெபிங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும், அது நூறு தடவை அங்கனம் ஜெபித்தால் நமக்கு நன்மை. வேற வார்த்தையை கூறினா இறைவன் நம்மை நம்மோட கலந்து நிற்காமல் கடந்து நிற்பார். சரி, ஆக மிக தெளிவாக அவர் என் மனம் புகுந்து விளங்குகின்றார் என்பதை உணர்த்தி, அதன் பின்பாக இப்ப நான் எப்படி வாழ்றோம்னா தம்மையே புகழ்ந்து இச்சை பேசுவதாகத்தான் வாழ்கின்றோம். அப்படி பேசக்கூடிய தேவர்கள் மிகுதியாக பேசுவார்கள், அவர்களுக்கு அவர் மிகவும் அரியவர். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றின்னு சொல்றார். சரி, இப்ப நம்ம மனசுக்குள்ள அவர் வந்தாரு, தானா வந்தாரா, நாம போய் வாங்கன்னு சொல்லி வரவேற்று கூட்டிட்டு வந்தோமான்னு பார்த்தா தானே வந்து எமது உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது வந்து அவருடைய எளிவந்த கருணையை நமக்கு உணர்த்துகின்றது. இப்படி ஒரு கருணையாக அவர் நமக்கு இருப்பதால் நீங்க என்ன செய்யுங்க, உங்க நாக்கால நூறு நூறாயிரம் தடவை ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சொல்லுங்கள், ஜபியுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் திருமூல தேவன் ஆயனார். சரி, ஆக இந்த பாடல் என்ன கருத்தை நமக்கு தருதுன்னா, சிவபெருமான் தான் வணங்கத்தக்கவர், அவர் ஒருவர் தான் தியானிக்கத்தக்கவர் அப்படின்னு உபநிடத கருத்துக்கள்ல இருக்கு. அதனாலதான் சதாசிவன் எம் இறை என்று நமக்கு சொல்லுகின்றார். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை விட்டு நம்ம வேற ஒரு வார்த்தையை நம்ம வாயில இருந்து வருது அப்படின்னா, நாம பேசணும் அப்படின்னா, அது இறைவன் புகழாகவே இருந்தாலும் சரிதான், இறைவன் அதுல அடங்காம அது கடந்த பொருளாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஒன்று அவனையும் இல்லையா, அவனே வழங்கத்தக்கவன் என்பதையும் உணர்த்தும் தன்மையுடையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஏறு உரை அப்படின்னு சொல்றாங்க, தம்மேல் ஏறி செல்லக்கூடிய புகழ் உரை, அது அப்படியே பார்த்தோம்ல, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசுதல். நமக்கு இல்லாத புகழ நம்ம தலைமையில ஏத்தி சொல்லக்கூடிய பொய், இதுக்கு எதிரான அந்த உண்மை புகழைத்தான், அது இறைவனுடைய புகழ், அதுதான் இறைவனுடைய பொருள் சே புகழ் என்று வள்ளுவர் பெருமான் நமக்கு எடுத்துரைத்திருப்பார். அப்போ தேவர்கள் வந்து தன்னை தாமே புகழ்ந்து கொள்வார்கள், அப்ப இறைவன் வந்து அவர்களை விட்டு மாறுகொள்வார் என்று சொன்னால் அவங்களுக்கு அருள் வழங்குறதுல முற்பட்டு வழங்க மாட்டார், பிற்பட்டுதான் வழங்குவார், பிற்பட்டுதான் நிற்பார், மேலும் வெளிப்பட மாட்டார். இதே அடியார்களுக்குன்னா எல்லாத்திலையும் வெளிப்பட்டுவார். அவர் எதுல எல்லாம் வெளிப்பட்டார்னு பெரிய புராணம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. அப்ப எனக்கு பரமபதி வந்து சிவபெருமான் தான் தெளிஞ்ச என்னோட மனசுல தானே வந்து வலிய புகுந்து இடம் கொண்ட எளிமையானவர் என்னுடைய பெருமான் என்று மிக அழகாக சொல்லி, அதனால நீங்க எதை சொல்லியும் தரிக்கி தெரியாதீர்கள், சிவநாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்ற. அடுத்து, இருளார்ந்த கண்டமும் ஏந்து மழுவும் சுருளார்ந்த செஞ்சடை சோதி பிறையும் அருளார்ந்த சிந்தையும் ஆதி பிரானை தெருளார்ந்தென் உள்ளே தெளிந்திருந்தேனே என்று சொல்லுகிறார். இதை நாம் தியான ஸ்லோகம் போல வைத்துக் கொள்ளலாம். அதாவது சிவபெருமானுடைய திருவுருவம் எப்படி இருக்கும் என்று நமக்கு காட்டுகிறார். கண்டம் வந்து எப்படி இருக்கும், இருள் மாதிரி கருத்து இருக்கும், வலக்கருத்துல ஒரு மழு இருக்கும், அப்புறம் சுருண்ட அந்த செஞ்சடையில ஒரு பிறை மதி இருக்கும், அப்புறம் திருவருள் நிறைந்து வழியக்கூடிய திரு உள்ளம் இல்லையா, அப்படிப்பட்ட பரசிவத்தை தெளிந்த அந்த என்னோட மனசுக்குள்ள தெளிந்த என்னோட மனசுக்குள்ள கண்டு தெளிந்திருந்தேன் அப்படின்னு சொல்றார். பெருமானை தரிசித்து தெளிவதற்கு உரியது தெளிந்த மனம்தான். அதனால மிக அழகாக அதை சொல்லி, இருளார்ந்த கண்டம்னா நீலகண்டம், இது வேற எந்த தெய்வத்துக்கு இல்லாத சிறப்பு, இவருக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பான அடையாளம். மழு நமக்கு எல்லாம் தெரியும், சுவாமி கையில என்ன வச்சிருப்பாரு, மழு வைத்திருப்பார், அதாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு மாதிரி இருக்கும், தீயகல் அப்படின்ட்டு. அதாவது தாருகாவனத்து முனிவர்கள் வந்து ஏவனது, அதை வந்து சிவபெருமான் வந்து என்ன செய்யறாரு, கரத்துல ஏந்தி கொண்டார். சரி, அப்ப ஏந்த முடியாத ஒன்றை ஏந்திய பெருமை யாருக்கு இருக்கு, சிவபெருமானுக்கு தான் இருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, சோதி பிறை இல்லையா, ஒளி விடுகின்ற பிறை. சந்திரன் வந்து ஒவ்வொருத்தையா போய் தனது சாப நிவர்த்திக்கு தேவர்கள்ட்ட போய் நின்றான், ஆனா அவன் எல்லாரும் சேர்ந்து நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவன் சிவபெருமானுடைய, அதாவது சிவபெருமானை வந்து முறையிட்டு வலம் வந்து வணங்கி அவருடைய திருமுடியையே இடமாக பெற்றான். ஆக நாம எப்படி இருக்கிறோம்னா, அந்த மலத்தால மறைப்புண்டு கல்லு மாதிரி ஒன்றும் அறியாம, கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாடானம் போல் கிடத்தல்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஒன்றை ஒன்றாக மதித்தறிதல், அதுவும் இல்லாம உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய சிவஞானத்தால் சிவபெருமானே தலைவன் ஆவான் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லையா, அது வந்து என் மனசுக்குள்ள பெருமான் திருவுருவை பார்த்து நான் தெளிந்து கண்டுகொண்டேன் என்று சொல்லுகின்றார். என் திருளார்ந்து உள்ளே தெளிந்திருந்தேன் என்று அதனை நமக்கு பதிவு செய்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, சக்திதான் நிற்கின்ற ஐமுகம் சாற்றிடில் உத்தரம் வாமம் உரைத்திடும் சக்தி பச்சிமம் பூர்வம் தற்புருடன் உரை தெற்கிலே தெற்கில் அகோரம் வடகிழக்கில் ஈசனே என்று சொல்லுகிறார். ஆன்மாக்களுக்கு கருணை பொழிய வேண்டும், அதற்காக சுவாமி வந்து திருவருளோட சேர்ந்து இருப்பாரு. அந்த சுவாமியுடைய ஐந்து திருமுகங்களை சொல்லும் போது வாமதேவ முகம், அது வடக்கு நோக்கியது, அப்புறம் சத்யோஜாதம் அது மேற்கு நோக்கியது, தத்புருஷம் அது கிழக்கு நோக்கியது, அப்புறம் அகோரம் அது தெற்கு நோக்கியது. சரி, ஆக வடகிழக்கில் விளங்குவது ஈசானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இறைவனுடைய முகம் எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிறது, என்ன திருநாமத்திலே இருக்கிறது என்பதை நமக்கு இப்பாடலிலே தெளிவாக அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து, நெஞ்சு சிரம் சிகை நீள் கவசம் கண் அம்பு வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம் செஞ்சுரு செஞ்சுடர் சேகரி மின்னாகும் செஞ்சுடர் போலும் திசாயுதன் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆறு அங்க மந்திரங்கள்னு பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி உணர்த்துகின்றார். இப்போ நெஞ்சு, தலை, முடி, கவசம், கண்ணு, அம்பு, இந்த ஆறும் அங்க மந்திரங்கள். இது வந்து வஞ்சனையை செய்து ஆன்மா அறிவு விளக்கம் பெற விடாம தடுக்கும். அந்த ஆறு மன்னிக்கணும், ஆறு அங்க மந்திரங்கள் இது வந்து வஞ்சனை செய்யாமல் ஆன்மாவிற்கு அறிவு விளக்கத்தை தரக்கூடிய சுத்தமாயை இல்லையா. இதோட பெருகிய நிறம் வந்து பச்சை நிறம். செப்பமான சிவந்த சுடரை சிரத்தில் உடையவளான அந்த பராசக்தி வந்து அப்படி மின்னல் போல காட்சியளிக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் விளங்கக்கூடிய பத்து வகை ஆயுதங்களும் அழகாக சுடர் விடுகின்றன என்று சொல்லியாச்சு. இந்த சடங்க மந்திரங்கள் இல்லையா, இருதய மந்திரம் முதல் அஸ்த மந்திரம் வரைக்கும் அது வந்து சுத்தமாயா காரியங்கள். அதை தியானிக்கும் போது பச்சை நிறமா தோன்றும். அதாவது அதனாலதான் பராசக்தி மின்னல் கொடி போல் காட்சியளிக்கின்றாள். இப்ப அவ கையிலேயே சூரியன் புகுந்து ஒளிர்வது போல கையில இருக்கக்கூடிய பத்து ஆயுதங்களும் ஒளி விடுகின்றன. ஆக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. இப்ப இந்த ஆறு இடம் கொடுத்திருக்காங்க உடம்புலன்னா அதுக்கு ஆறு அங்க மந்திரங்கள் இருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் அங்கங்களாக தியானிக்கப்படுகின்றதால் நம்மோட இதயம், சிரம் முதலியன அசுத்த காரியமான அங்கங்கள் அல்ல. விந்து விந்துவாகிய சுத்தமாயையும் இல்லையா என்பார். வஞ்சமில் விந்துன்னு சொல்றார். விந்து சக்தி வந்து தியான காலத்துல விரிந்து தோற்றம் அளிக்கும் போது பச்சை நிறமாய் இருக்கும். அதான் வளர் நிறம் பச்சையாம் என்று சொல்லுகிறார். அப்ப பராசக்தியானவள் மின்னல் கொடி போல இருக்கிறா. நல்ல அழகான முடியை உடையவள், செப்பம் செய்யப்பட்ட செஞ்சூரியன் போல ஒளிவிடுகின்ற திருமுடியை உடையவள் என்று நமக்கு இப்பாடலிலே அவளை காட்டுகின்றார். எண்ணில் இதயம் இறைஞான சக்தியாம், விண்ணில் பறை சிரமிக்க சிகையாதி, வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம், பண்ணும் கிரியை பரநேத்திரத்திலே என்று சொல்லுகின்றார். அதாவது சதாசிவமூர்த்திக்கு அந்த மந்திரங்கள்லாம் இன்னென்ன மந்திரம் இன்னென்ன அவயவமாக இருக்கும் என்று நமக்கு காட்டுகின்றார். இப்ப இருதய மந்திரம் வந்து சிவபெருமானுக்கு ஞான சக்தி, சிர மந்திரம் வந்து விண்ணில் விளங்கக்கூடிய பராசக்தி, சிகா மந்திரம் வந்து ஆதிசக்தி, நிறமுடைய கவச மந்திரம் வந்து இச்சாசக்தி, மேலான அந்த நேத்திர மந்திரம் வந்து கிரியாசக்தி என்று சொல்லியாச்சு. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், துவாதசாந்த பெருவெளியில வச்சு தியானிக்க வேண்டும். அது ஒரு மரபாக இருக்கின்றது என்று நாம் காண்கின்றோம். இப்போது சிவபெருமானுடைய திருவருள் அதுவே வந்து திருமேனியாக இருக்கிறது. அந்த திருமேனியில் உள்ள திருக்கை, திருவடி போன்ற பிற உறுப்புகள்லாம் அருள் வடிவானது. அந்த திருவடி வந்து உயிர்களுக்கு அறிவை கொடுப்பது. அந்த திருவுருவில் தோன்றுகின்ற தொழில்களும் வாய்மை முதலிய குணங்களும், கையில வச்சிருக்கக்கூடிய சூலம் முதலிய கருவிகளும் அருள் வடிவுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சத்தினார் கோணம் சலமுற்று நின்றிடும், சக்தி அருகோணம் சயனத்தை உற்றிடும், சக்தி நல் வட்டம் சலமுற்று இருந்திடும், சக்தி உருவம் சதாசிவம் தானே. சதாசிவம் முக்தி வந்து எப்படி இருக்கிறாரு, திருவருள் சக்தியையே வடிவாக கொண்டு இருக்கின்றார். சக்தி வந்து குண்டலியோடு நாக்குவா வடிவம் மூலாதாரத்துல அப்படியே நீர் போல ததும்பிக் கொண்டு இருக்கிறது. அதுக்கும் மேல அருங்கோண வடிவுல அதாவது சுவாதிஷ்டானம் அதுல வந்து திருமால் மாதிரி சயனம் அது பொருந்தி இருக்கிறது. அதற்கு மேல வட்ட வடிவமான ஆக்ஞா சக்கரத்துல நீர் போல மூலம் முதல் ஆக்ஞா சக்கரம் வரை ஒளியாய் இருக்கும். இப்படி சதாசிவம் சக்தி உருவாக இருக்கின்றது என்பதை நமக்கு புலப்படுத்தியுள்ளார். மானந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தானந்தி அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும், காணந்தி உந்தி கடந்து கமலத்தின் மேனந்தி ஒன்பதின் மேவி நின்றானே. நம்முடைய சிரசுக்கு மேல 9 இதழ் கமல தாமரை, 9 இதழ் உடைய தாமரை, அதுல சிவம் விளங்குகிறது. அதுல அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மக தத்துவம் இல்லையா, அதோட வலி குன்றி எவ்வளவு காலம் அழைத்தாலும் இல்லையா, எத்தனை தடவை அன்பர்கள் அழைத்தாலும் அந்த சிவபெருமான் வந்து தன்னோட 5 முகங்களோடு கூடிய ஒப்பற்ற சுடராக விளங்கும், அப்படி இருப்பார் அவர். எத்தனை காலம் அழைக்கணும் சொல்லியாச்சு. தான் அந்தி அஞ்சின் இல்லையா, தான் வந்து அதுல என்ன செய்யறாரு, 5 முகங்களோடு கூடிய ஒப்பற்ற சுடராக விளங்குகின்றார். சுவாமிக்கு 5 திருமுகம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரி, இப்போ அந்த பிராணவாயு இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்தி அப்படியே மேல் எழும் வண்ணம் செலுத்தினா ஒவ்வொரு ஆதாரமா கடந்து போய் 16 இதழ் கமலம் இல்லையா, அந்த தானம் சிரத்தானத்துல மேல விளங்கக்கூடிய 9 இதழ் கமலத்தின் மேல சிவபெருமான் எழுந்தருளி விளங்குவார் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. சதாசிவமூர்த்தி வந்து அன்பர்கள் வந்து ஆணவ மலம் குன்றி எத்தனை காலம் அழைத்தாலும் அவர்களுக்கு வேறாக காட்சி விளங்குவார். அந்த பிராணாயாமம் பண்ணுவோம், அதை முன்னிட்டு 6 ஆதார யோகங்களையும் இல்லையா நம்ம செய்தால் சரசுக்கு மேல 9 அங்குல அளவுல 9 இதழ் தாமரை உடைய சிவபெருமான் நமக்கு காட்சி நல்குவார். சிரசுக்கு மேல 9 இதழ் தாமரை இருக்கு, அதுல சிவம் விளங்குகிறது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். இந்த கருத்து வந்து சிவஞான சித்தியாரிலும் நாம் பார்க்கலாம். இதே கருத்து, சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்து அருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் அருவம் நாளும் இங்கு உருவம் 4 உபயம் ஒன்றாய் நவந்தரு பேதம் ஏக நாதனே நடிப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் 9 சொல்லிய சொல்ல அதுக்கு நவந்தரு பேதமாகவும் இறைவன் நமக்கு காட்சி தருகின்றார் என்று நாம் பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒன்றியவாறும் உடலினுடன் கிடந்து என்றும் எம் ஈசன் அடக்கும் இயல்பது என்று தலைக்கு ஏற திருந்து சிவனடி நின்று தொழுதன் நெஞ்சத்தின் உள்ளே அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தையும் உயிரையும் கலந்து இயக்குகின்றார் சிவபெரும்பொருள். சரி, அவர் வந்து இப்ப எப்படி இருக்காருன்னா உயிரோடு ஒன்றி இருக்கின்றார். நவாந்தம் துவாதசாந்தம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய முறை. அப்போ உடலுக்குள்ள உயிரோடு கிடந்து என்றுமே விளங்கக்கூடிய இயல்பு இதுதான் அப்படின்னு உணர்த்துகின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருந்திய பாதங்கள் அழகிய தலைமேல் விளங்க என் மனசுல நான் தியானித்து தொழுதேன் என்று சொல்லுகிறார். அதாவது சிவயோக மார்க்கத்துல நவாந்தம் துவாதசாந்தம் வரை வியாபித்து நின்று உயிரோட ஒன்று இருக்கக்கூடிய பரம்பொருளை என்னுள் கண்டு மகிழ்ந்தேன். அவர் திருவடியை என் தலை மீது சூட்டினேன், அதாவது தாடலை போல் ஒன்றி நின்றேன், அதனால் எனக்கு சிவயோகம் சித்தித்தது என்று அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருளானாய் குணர்ந்தேன் குவலையும் கோயில் என் நெஞ்சம் புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே பணிந்தேன் பகலவன் பாட்டும் மொழியே இல்லையா, அவரை எங்கனம் நாம் ஆவாகித்து பூஜிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உலக எல்லாம் விளங்கக்கூடிய ஒளி பிளம்பார்க்கக்கூடிய பரசிவத்தை நான் உள்ளவாறே உணர்ந்து உய்ந்தேன். ஆன்மாக்களாகிய நாம் உய்யும் வண்ணம் அவனை நான் பூமிக்கு கொணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஆவாகனம் பண்ணும்போது. அப்புறம் என் மனமாகிய கோயில்ல அந்த புனிதனாகிய இறைவனை அடைந்தேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்றதெல்லாம் பொய் அல்ல மெய், நான் நாள்தோறும் நாள் முழுவதும் இடைவிடாது பணிந்தேன், அதனால எனக்கு பாட்டும் ஒலியும் போல அவர் எனக்கு அனுபவம் ஆனார் என்று அழகாக இதிலே எடுத்து இயம்பி இருக்கின்றார். அப்ப உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா சித்தும் இருக்கு ஜடமும் இருக்கு, அதாவது உயிர் பொருளும் இருக்கு உயிரற்ற பொருளும் இருக்கு, அதுல எல்லாத்திலையும் கலந்து நின்று ஒளி தரக்கூடிய பொருளாக அவர் விளங்குகின்றார். அதான் உலகத்தை கடந்தும் இருக்கின்றார், உலகத்தில் கலந்தும் இருக்கின்றார். அதான் அந்த உலகத்தோட உபகாரமா இந்த பூமியிலேயே நான் கண்டேன் என்று சொல்கிறார். நான் அதனால எப்படின்னா நான் ஆவாகனம் பண்ணின பூஜைக்கு அவரை உணர்ந்தேன், அப்படியே என்னோட மனஸ்கோயில அவரை மண்ண வைத்து விட்டேன், அவருடைய திருவடிய வந்து என்னோட சிரத்தின் மீது சூட்டி கொண்டேன். சரி, அப்ப எங்கும் வியாபகமா இருக்கக்கூடிய சிவபெருமானை உடலுக்குள்ள உயிர்ல விளங்க செய்யக்கூடிய அந்தரியாக முறையை வந்து இந்த பாடல்ல நமக்கு அழகாக அவர் எடுத்துரைத்துள்ளார் என்று நாம் காண்கின்றோம். சரி, இப்போது வாழ்த்து பாடல். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரட்ட மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இதுகாரும் இங்கனம் அண்டத்திலும் அவர்தான் இருக்கிறார், உலகம் பூராவும் உலகமே சிவமயமாக இருக்கிறது, பிண்டத்திலும் நமக்குள்ள அவர்தான் இருக்காருங்கிறத நாம் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கன் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்ட உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.